அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஜனவரி மாதம் 7 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழோசையில் முதல் செய்தி அறிக்கை. பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில், இலங்கையின் தெற்கே அம்பாந்தோட்டையில் சீன முதலீட்டில் அமைக்கப்படும் துறைமுக நகரம் மற்றும் தொழில் மண்டலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை. திமுகவினர் யாரும் தன் காலில் விழக்கூடாது என அக்கட்சியின் செயல் தலைவர் உத்தரவிட்டிருப்பது குறித்த ஒரு பேட்டி.
ஜெயலலிதா தான் இந்த பழக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் புகுத்தியவரே தவிர, அது ஒரு பிம்ப உருவாக்கத்திற்காக. நான் எல்லோரையும் விட ரொம்ப மேலான ஒரு தெய்வ நிலை உடைய மனிதர் போல தன்னை காட்டிக் கொள்வதற்கும், எல்லோரும் தனக்கு அடிமைகள் என்பதை வெளிப்படுத்துவதற்கும் அந்த பழக்கத்தை அவர் ஊக்குவித்தார்.
உள்ளிட்ட செய்திகளை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் அறவாழி இளம்பருதி.
ஐவரி கோஸ்டின் வணிக தலைநகரான அபிஜனின் கடைக்கோடியில் உள்ள ராணுவ தளத்தில் துப்பாக்கிச்சூடு நடந்ததை அடுத்து படையினரின் கலகம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. ஐவரி கோஸ்டின் புவாகே நகரம் உட்பட மற்ற முக்கிய நகரங்களில் ஒரே இரவில் துப்பாக்கி சூடு நடந்தது. புவாகே நகரத்தில் கலகம் தொடங்கியது. ராணுவ படையினர் முக்கிய சாலைகளை தடை செய்தனர். அவர்கள் அந்த பகுதியில் தங்களது வாகனங்களில் சுற்றி வருகின்றனர். ஐவரி கோஸ்டின் கலகத்தில் ஈடுபட்டுள்ள ராணுவ படையினரை சந்திக்க அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் அலைன் ரிச்சர்ட் தொன்வாகி அவர்களின் ஊதிய கோரிக்கைகளை கேட்க உள்ளார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பிபிசி செய்தியாளர் அபிஜன் பகுதியில் உள்ள படையினர் அமைச்சரை சந்திக்க மறுத்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார்.
வடசிரிய நகரான அசாசிஸில் மிகப்பெரிய கார் குண்டு ஒன்று வெடிக்க வைக்கப்பட்டதில் குறைந்தது 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் பலர் காயமடைந்துள்ளனர். துருக்கியுடனான எல்லைப்பகுதியில் போராளிகள் கட்டுப்பாட்டில் உள்ள நகரில் இருந்த மக்கள் நெரிசல் மிகுந்த சந்தை பகுதி ஒன்றில் இந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. IS குழு இந்த வெடிகுண்டு தாக்குதலை நிகழ்த்தியிருக்கலாம் என்று உள்ளூர்வாசிகள் சந்தேகிக்கின்றனர். போராளி குழுக்களுக்கு முக்கிய விநியோக பாதையாக அசாஸ் நகரம் இருக்கிறது.
இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பை சேர்ந்தவர்களை மொசூல் நகரத்தில் இருந்து வெளியேற்ற ஈராக்கிய படைகள் முயன்று வருவதாகவும், IS அமைப்பை சேர்ந்தவர்கள் அந்த நகரத்தை பிரிக்கும் டிக்ரிஸ் நதியின் அருகில் ஒரு சில மீட்டர் தொலைவில்தான் உள்ளார்கள் என்றும் தெரியவந்துள்ளது. பல வாரங்கள் நீடித்த தொய்வை அடுத்து சமீபத்திய நாட்களில் மொசூல் நகரத்தின் கிழக்கு பகுதியில் அரசு படையினர் மீண்டும் முன்னேற்றம் அடைந்து வருகின்றனர் என்று கூறப்படுகிறது.
ஆப்பிரிக்கா முழுவதும் உள்ள தலைவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வு ஒன்றில் கானாவின் புதிய அதிபராக முன்னாள் மனித உரிமைகள் வழக்கறிஞராக நானா அகுஃபோ அடோ பதவியேற்றுக் கொண்டார். அதிபராக பதவியேற்ற பின் தன்னுடைய முதல் உரையில், கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் முன்னாள் அதிபர் ஜான் டிராமனி மகாமா தனது தோல்வியை நேர்மையாகவும் மற்றும் கண்ணியமாக ஒப்புக்கொண்டது குறித்து புகழ்ந்து பேசினார். அக்ராவில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் அகுஃபோ அடோ பதவி பிரமாணம் எடுப்பதைக் காண ஆயிரக்கணக்கான விருந்தினர்களும் பிரமுகர்களும் கூடியிருந்தனர். நாடுகளின் தலைவர்கள் பதவியிலிருந்து விலக விரும்பாத ஆப்பிரிக்காவில் சுமூகமான முறையில் நடைபெறும் இந்த அதிகார மாற்றம் ஜனநாயகத்தின் வெற்றியாக பார்க்கப்படுகிறது.
அமெரிக்க மாகாணமான புளோரிடாவில் நேற்று ஈராக் போரில் பங்கேற்ற முன்னாள் ராணுவ வீரர் நடத்திய மோசமான துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கான காரணத்தை கண்டறிய அம்மாகாண விசாரணை அதிகாரிகள் முயற்சித்து வருகின்றனர். விமான நிலையத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டில் 5 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 8 பேர் காயமடைந்துள்ளனர். தற்போது இந்த விமான நிலையமானது போக்குவரத்துக்கு தற்போது திறக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அதிபர் டொனால்ட் டிரம்ப் ரஷ்யாவுடனான நல்ல உறவை வைத்திருப்பது நல்ல விஷயம் என்றும், முட்டாள் அல்லது மூடர்கள் தான் அதை தவறு என்று நினைப்பார்கள் என்றும் ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார்.
செய்தியிற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையின் தென்பகுதியில் சீனாவின் முதலீட்டுடன் மேம்படுத்தப்படும் துறைமுக நகர் மற்றும் தொழில் மண்டலம் அமைப்பதற்காக ஆயிரக்கணக்கான கிராம மக்களை வெளியேற்ற திட்டமிட்டுள்ளதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தை அடுத்து அங்கு மோதல் ஏற்பட்டது. அதில் 100 காயமடைந்தார்கள். இதுகுறித்து KS உதயகுமார்.
கூட்டு எதிர்க்கட்சியின் ஆதரவாளர்கள் உட்பட பௌத்த பிக்குகளின் எதிர்ப்பு மத்தியில் ஹம்பாந்தோட்டை முதலீட்டு திட்டத்தின் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இன்று காலை அந்த பிரதேசத்துக்கு ஒன்று கூடிய எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 100 பிரதேசவாசிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் போலீசார் நோக்கி கற்களினால் தாக்குதல்களை மேற்கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக கண்ணீர் புகை தாக்குதலை மேற்கொள்ள நேரிட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதன் போது காயமடைந்த 20 பேர் வரை வைத்தியசாலையில் சிகிச்சைகளை பெற்றுள்ளதாக ஹம்பாந்தோட்டை வைத்தியசாலையின் தகவல்கள் தெரிவிக்கின்றது. போலீசார் மேற்கொண்ட கண்ணீர் புகை தாக்குதல் சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்த கூட்டு எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில, நல்லாட்சி அரசாங்கம் சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி மக்கள் போராட்டங்களை முடக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நீதிமன்ற உத்தரவுகளை பெற்று ஹம்பாந்தோட்டை மக்களின் போராட்டத்தை முடக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில, இவ்வாறான செயல்களின் மூலம் மக்களின் போராட்டங்களை முடக்க முடியாதென்றும் மேலும் தெரிவித்தார். அதன் பின்னர் பலத்த பாதுகாப்பு மத்தியில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே முதலீட்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இதன்போது இலங்கைக்கான சீன தூதுவர் உட்பட அமைச்சர்கள், அரச அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கு உரையாற்றிய பிரதமர் விக்ரமசிங்கே, இந்த முதலீட்டு திட்டத்துக்காக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 1235 ஏக்கர் நிலம் மாத்திரமே பெற்றுக்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவித்தார்.
யோத சங்வார்தன சங்கிராமிய அது ஹம்பாந்தோட்டின் படங்கண்ணும்
அரசாங்கத்துக்கு சொந்தமான காணிகள் மாத்திரம் இந்த திட்டத்துக்காக பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்த பிரதமர் விக்ரமசிங்கே, வீடுகள் மற்றும் பௌத்த விஹாரைகள் உடைக்கப்பட மாட்டாதென்று மேலும் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் $5 பில்லியன் சீன முதலீடுகள் எமது நாட்டுக்கு வரவுள்ளதாக பிரதமர் விக்ரமசிங்கே மேலும் தெரிவித்தார்.
கே எஸ் உதயகுமார். இலங்கையின் புதிய அரசியலமைப்பில் தமிழர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண்பது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆலோசனைக் கூட்டம் கொழும்பில் நேற்றிரவு நடைபெற்றது. அதன் விவரம் குறித்து அக்கூட்டணியின் உறுப்பினர் எம் ஏ சுமந்திரனிடம் கேட்டேன்.
முக்கியமாக தீர்வு திட்டம் சம்பந்தமாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அரசியலமைப்பு சட்ட உருவாக்க முயற்சிகள் சம்பந்தமாக பங்காளி கட்சிகள் மத்தியிலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது.
வடக்கு கிழக்கு இணைப்பு, ஒற்றை ஆட்சி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் இருக்கிறது. குறிப்பாக அந்த பிரச்சனைகள் தொடர்பாக வந்து என்ன மாதிரியான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது?
வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாகாணம் அதிகார பகிர்விற்கான அடிப்படையான அலகு என்பது இணங்கப்பட்டிருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கு முனைந்த ஒரு அலகு இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பது அங்கே எழுத்திலே குறிக்கப்பட்டிருப்பதாகவும் அதுக்கு எதிரான சில கருத்துக்கள் இருப்பதையும் நாங்கள் எடுத்து காட்டினோம். இது அரசாங்கத்தோடு செய்யப்படுகிற ஒரு உடன்பாடு என்பதற்கு மேலாக கிழக்கிலே வாழ்கிற முஸ்லிம் மக்களுடைய உடன்பாடும் அதற்கு அவசியமாக இருக்கிறது.
தமிழர்களுக்கு எந்த விதமான அரசியல் தீர்வும் முன்வைக்கப்படாத நிலையிலே இலங்கையின் புதிய அரசியல் சாசன ஆலோசனைக் குழுவில் இருந்து தமிழ் தேசிய கூட்டணி வெளியேற வேண்டும் என்று சுரேஷ் பிரேமச்சந்திரன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது பற்றி உங்கள் கருத்து என்ன?
திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பகிரங்கமாக அப்படியான ஒரு அழைப்பு கொடுத்திருந்தவர். நேற்றைய கூட்டத்துக்கு அவரும் வந்திருந்தார். கூட்ட ஆரம்பத்திலேயே அவர் அதைத்தானே அதனை சுட்டிக்காட்டி, ஆனால் நான் அதனை முற்று முழுதாக நான் அப்படியாக நிர்பந்திக்கவில்லை. ஆனால் எங்களுக்கும் நடக்கின்ற விடயங்கள் தெளிவாக தெரிய வேண்டும் என்று கேட்டிருந்தார். நாங்கள் எங்களால் கூறக்கூடிய அனைத்தையும் கட்சி தலைவர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். அதை அவர் அப்படியாக ஆரம்பத்திலே சொன்னதை தவிர அப்படியான ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கருத்து அவரிடமிருந்து கூட எழவில்லை.
உரிமைகளை மீட்டெடுப்பது தொடர்பாக அரசாங்கத்திடம் நீங்கள் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகளினுடைய பலன்கள் வந்து எந்த நிலையில் இருக்கிறது?
அதுதான் இந்த அறிக்கைகள் வெளிவருகிற போது, உதாரணத்துக்கு சொல்ல போனால் போகுலுக்களுடைய அறிக்கை வெளிவந்த போது இதுவரைக்கும் தமிழ் தரப்பில் இருந்து அதிலே எவரும் குறை சொன்னதாக நான் அறியவில்லை. ஆகையினாலே அந்த முயற்சி சிறப்பாக கைகூடி இருக்கிறது என்பது சிலருடைய எண்ணமாக இருக்கிறது. சில தீவிரவாத சக்திகள் கூட தமிழ் மக்கள் மத்தியிலே இருக்கிறவர்கள் கூட அதை வெளிப்படையாக வரவேற்றிருக்கிறார்கள். வரவேற்று இது தொடர்ச்சியாக நீடிக்குமா என்கின்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார்களே தவிர அதிலே எந்த விதமான குறையும் காணவில்லை. ஆகவே எங்களுடைய பேச்சுவார்த்தைகளின் பிரதிபலிப்பு, அந்த பேச்சுவார்த்தைகளில் இருந்து வெளிவருகிற முடிவுகள் சாதகமான நிலைப்பாட்டை எங்களுடைய மக்கள் சார்பிலே நாங்கள் எடுத்திருப்பதை அவை காண்பிக்கும். அரசாங்கத்தோடு மட்டுமல்ல, பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவம் பெற்றிருக்கிற அனைத்து கட்சிகளோடு 21 பேர் கொண்ட வழிநடத்தல் குழுவிலே நாங்கள் இருவர் தான் இருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளோடும் மஹிந்த ராஜபக்சனுடைய பிரிவினரோடும் கூட நடத்துகிற பேச்சுவார்த்தைகளிலிருந்து வருகிற முடிவுகள் தான் இவை.
சுமந்திரன் வழங்கிய பேட்டியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவடைகிறது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
அடுத்து இந்திய கண்ணோட்டம். திமுகவின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் இனிமேல் கட்சியினர் யாரும் தனது காலில் விழக்கூடாது என உத்தரவிட்டுள்ளார். இது எதை உணர்த்துகிறது என்று மூத்த அரசியல்வாதி பழ கருப்பையாவிடம் கேட்டேன்.
காலில் விழக்கூடாது என்று அவர் கண்டிப்பாக உத்தரவிட்டிருப்பது உண்மையிலேயே திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி. அது ஜெயலலிதா தான் இந்த பழக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் புகுத்தியவரே தவிர அது ஒரு பிம்ப உருவாக்கத்திற்காக. நான் எல்லோரையும் விட ரொம்ப மேலான ஒரு தெய்வ நிலை உடைய மனிதர் போல தன்னை காட்டிக் கொள்வதற்கும் எல்லோரும் தனக்கு அடிமைகள் என்பதை உலக மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்கும் அந்த பழக்கத்தை அவர் ஊக்குவித்தார். ஆகவே காலில் விழுந்தால் பதவிகள் கிடைக்கும், பணம் கிடைக்கும் என்று சொல்லி பல பேர் அதை பின்பற்றினார்கள். அது அந்த கட்சியினுடைய பழக்கமாக ஆகிவிட்டது. ஆனால் பெரியார் அதை ஊக்குவித்ததில்லை, அண்ணா ஊக்குவித்ததில்லை, கலைஞர் ஊக்குவித்ததில்லை. ஆகவே அந்த வரிசையில் வருகிற 4வது திராவிட இயக்க தலைவரான தளபதி காலில் விழுவது நமக்கு பெருமையும் இல்லை, நாம் நம்மை உயர்நிலைக்கு தூக்கி கொள்ள வேண்டிய கட்டாயத்திலும் இல்லை, இயல்பான ஒரு தொண்டராக தலைவராக அந்த உறவுகள் அமைந்தால் போதும் என்று அவர் சொல்வது என்பது மீண்டும் திராவிட இயக்கத்தை பழைய உணர்வோடு நடத்த வேண்டும் என்கிற விருப்பத்தில் இருக்கிறார் அவர் என்பதைத்தான் இந்த கட்டளை காட்டுகிறது.
ஆனால் ஜெயலலிதா அவர்கள் கூட என்னுடைய காலில் விழ வேண்டாம் என்று ஓரிரு முறை சொன்னதாக ஞாபகம் இருக்கிறது இல்லையா?
இல்ல, ஓரிரு முறை சொல்லி இருப்பார். அது ஒப்புக்கு சொல்வது என்று சொல்வார்கள். அப்படித்தான் ஜெயலலிதா சொல்வது ஒப்புக்கே தவிர உட்காருங்கள் என்று சொல்லுவார். உட்காராமல் நிற்கின்றவர்களை பார்த்துத்தான் அவர் மகிழ்வார். வளைந்து கும்பிடுகிறவர்களை பார்த்துத்தான் மகிழ்வார். காலை தொடுகின்றவர்களை பார்த்துத்தான் இவர்கள் விசுவாசிகள் என்று அவர் கருதுவார். அவர் அதை விரும்பினார். ஜெயலலிதா என்ன விரும்பினார் என்றால் இதில் போலித்தனம் இருக்கிறது, உண்மை இல்லை, இது பயன் கருதியது என்றெல்லாம் அவர் அறிவார் என்றாலும் தன்னை தன்னுடைய பிம்பத்தை உருவாக்கி கொள்ள தான் அன்கொஸ்டின்டு லீடர் என்பதை மக்களுக்கு காட்ட இவர்களுடைய பணிவும் வணக்கமும் கால் விழுதலும் பயன்படும் என்று அவர் கருதினார்.
தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இது போன்ற ஒரு போலியான ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது.
இந்த நாடகம் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்டு தமிழ்நாட்டின் பண்பாடாக அது ஆனது. பெரியாரிடம் அது இல்லை. காமராஜருடைய காலில் விழுகிற போது நான் அந்த காலத்தில் காங்கிரஸ்காரனாக 25 வயதில் இருந்தேன். காமராஜருடைய நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தேன். காமராஜருடைய காலில் வந்து தொண்டர்கள் விழுவார்கள், அப்பொழுது அவர்களுடைய முதுகில் ஓங்கி அடிப்பார். அவன் குனிந்தவுடன் அவர் அதாவது அதில் அவர்கள் விரும்பவில்லை என்பது அடையாளமாக அவனுடைய முதுகில் ஓங்கி அடிப்பார். நீ காலில் விழுகக்கூடாதுங்கிறக்காக தானே சுதந்திரம் வாங்கணும்னு நம்ம நினைச்சான். சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் உனக்கு ஏன் இந்த அடிமை புத்தின்னு கேட்பார்.
ஸ்டாலின் கூட வந்து இப்போ செயல் தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இவ்வளவு நாள் ஏன் அவர் வந்து இதை அறிக்கை வெளியிடவில்லை?
நான் கூட இந்த கருத்தை சொல்லிக் கொண்டுதான் இருக்கேன். ஆனா நான் சொல்ற கருத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? அந்த இடத்தில் உட்கார்ந்து சொல்ல வேண்டும். அவர் தலைவராக இருந்து சொல்லும் போது இந்த கட்சியினுடைய நிலைப்பாடு இனிமேல் இப்படித்தான் இருக்கும், இத்தகைய தேவையற்ற பழக்கங்களை நாம் தவிர்த்து நடத்துவோம் என்று தலைவர் சொல்லுகிற போது அது கட்சி கடைபிடிக்கின்ற கருத்தாக ஆகிவிடும்.
மற்ற கட்சிகளுக்கு இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இதை தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். ஏற்படுத்தினால்தான் தகுதியுடைய வழியில் தமிழகம் நடக்கிறது என்பது பொருள்.
பழகருப்பையா. மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா விரைவில் தான் அரசியலில் நுழைய இருப்பதாக சென்னையில் தனது ஆதரவாளர்கள் மத்தியில் இன்று பேசியுள்ளார். அது குறித்து ஜெயக்குமார் வழங்கும் குறிப்பு.
அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி கே சசிகலா நியமனம் செய்யப்பட்டு அவரே தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எழுப்பப்பட்டு வரும் சூழலில் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தான் மிக விரைவில் அரசியல் பிரவேசம் செய்ய இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
தற்போது உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த தலைமுறைக்காகவும் சமுதாயத்துக்காகவும் நற்பணிகளை மேற்கொள்ள உள்ளேன். அம்மா அவர்களின் பெயரையும் புகழையும் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதை நான் மீண்டும் ஒருமுறை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு புதிய பயணத்தை மேற்கொள்ள உள்ளேன் என்று குறிப்பிட்டிருக்கிறேன். மிக விரைவில் தீர்க்கமான முடிவுகளையும்
என்றார் தீபா. தொடர்ந்து பேசிய அவர், அதிமுகவின் தொண்டர்களும் தமிழக பொதுமக்களும் தன்னை ஜெயலலிதாவின் இடத்தில் பொருத்தி பார்க்க ஆசைப்படுவதாலேயே தான் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் கூறினார். முன்னதாக அதிமுக தொண்டர்களிடையே உரையாற்றிய தீபா அரசியலுக்கு வருவது குறித்து நல்ல நேரத்தில் முடிவை அறிவிப்பேன் என தெரிவித்தார்.
ஜெயக்குமார் வழங்கிய செய்தியுடன் இன்றைய செய்தியரங்கம் நிறைவடைகிறது. நேயர்களே, நீண்ட செய்தியரங்கம் காரணமாக இன்று இடம்பெற வேண்டிய நேய நேரம் நிகழ்ச்சி நாளை ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.